بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. الله يا رلال نمد مندي أمر ولي قرآن منبادم سيكوديا مانو مانوي هلودي ورقنجل குரான் மனப்பாடம் செய்து வைக்கும்போது அந்த ஆசிரியர்கள் ஆசிரியைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாணவ மாணவிகள் தங்களது ஆசிரியர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமாகவும் மற்ற சில பொது விஷயங்களோடு சேர்த்து உங்களுக்கு நாம் கூறினோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்விலே பொதுவாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய குணங்கள் ஒழுக்கங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவும் இமாம் ஆஜுரி முஹம்மது இப்னு ஹுசைன் ஆஜுரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த நூலில் இருந்துதான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்ப கல்வி படிக்கும்போது கல்வியை தேடும்போது இதுக்கு அரபியில் சொல்வாங்க தலபுல் இல்ம். சொல்லுங்க, தலபுல் இல்ம். கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாலிபுல் இல்ம். சொல்லுங்க, தாலிபுல் இல்ம். கல்வி படிப்பதற்கு பேரு தலபுல் இல்ம். இந்த தலபுல் இல்மை பற்றி சொல்லும் பொழுது கல்வியை இந்த மார்க்க இல்மை படிக்க வரக்கூடியவர் அவர் என்ன ஒரு எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹு தாலா என் மீது அவனை வணங்குவதை கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹு தாலா என் மீது அவனை வணங்குவதை கடமையாக்கி இருக்கின்றான், அல்லாஹுவை வணங்குவது இல்மு இல்லாமல் முடியாது. புரியுதா? இல்மு இல்லாமல் அல்லாஹுவை வணங்க முடியுமா? சரியா வணங்க முடியாது, தப்பு தப்பாக வணங்கணும். புரியுதா? அப்ப ஆகவே இல்மை கற்றுக்கொள்வது தன் மீது ஃபர்வாக இருக்கிறது. இல்மை கற்றுக்கொள்வது தன் மீது ஃபர்வாக இருக்கிறது. அதே போல இல்முக்கு எதிர்ப்பதம் ஆப்போசிட் வேர்டு என்ன சொல்லுங்க? ஜஹில். சொல்லுங்க, ஜஹில். ஜீம் ஹா லாம் ஜஹில். இந்த ஜஹில் அறியாமை, இது ஒரு மூமினிடத்தில் இருப்பது அழகல்ல. இது ஒரு மூமினிடத்தில் இருப்பது அழகல்ல. எனவே நான் கல்வியை தேடி கற்றுக்கொள்கிறேன், என்னை விட்டும் இந்த அறியாமையை நீக்குவதற்காக. புரியுதுங்களா? நான் ஏன் கல்வியை கற்றுக்கொள்றேன் என்பதற்கு என்னென்ன நியத்து உங்களிடத்தில் இருக்கணும் என்பதற்கு தான் இந்த விளக்கம் சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்னமல் அமாலு பின் நியாத், எண்ணங்களை வைத்துத்தான் உங்களது செயல்கள் முடிவு செய்யப்படுகின்றன. அப்ப மார்க்க கல்வியை நீங்க கற்றுக்கொள்ள வரும் பொழுது உங்களது அது வந்து ஒரு இபாதத்து, அதுக்கு ஒரு நீயத்து இருக்கணும். புரியுதா? அல்லாஹு தஆலா அவனை வணங்குவதை என் மீது கடமையாக்கி இருக்கிறான், வணக்க வழிபாடு இல்ம் இல்லாமல் செய்ய முடியாது. ஒரு மூமின் அவன் அறியாமையில் இருப்பது அவனுக்கு அழகல்ல. அப்ப ஆகவே என்னை விட்டு அறியாமையை நீக்கிக் கொள்வதற்கு, அல்லாஹுவை அவன் கட்டளையிட்டபடி வணங்குவதற்கு, அல்லாஹுவை அவன் கட்டளையிட்டபடி வணங்குவதற்கு நான் இந்த இல்மை கற்றுக்கொள்கிறேன். இந்த இல்மை கற்காதவர் அவரும் அல்லாஹு வணங்கலாம், வணங்குறாங்க, ஆனா அல்லாஹ் கட்டளையிட்டபடி கிடையாது, அவங்களுடைய மனசு விரும்பினபடி. வித்தியாசம் புரியுதுங்களா? இந்த இல்மை கற்றவர்களுக்கும் கற்காதவர்களுக்கு வித்தியாசம் என்ன? இல்மை கற்று அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹ் கட்டளையிட்டது போன்று அல்லாஹ்வை வணங்குவார்கள். இல்மை கற்காமல் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் எப்படி வணங்குவாங்க? அவங்களுடைய மன விருப்பத்துக்கு ஏற்ப. இப்ப கத்தம் ஓதுவாங்க, பாத்தியா ஓதுவாங்க, மீலாது கொண்டாடுவாங்க, மௌலூது ஓதுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஏன்? அவங்களுடைய மனசு விரும்புது. அவங்க இல்மை படிச்சிருந்தாங்கன்னா அவங்க இதை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அல்லாஹுவை வணங்குவதற்குரிய வழியாக இவற்றை அல்லாஹ் கூறவில்லை என்பதை அவர்கள் தெரிந்திருப்பார்கள். அதே போல இந்த இல்மை கற்கும் பொழுது, இந்த இல்மை கற்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டுமே தன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். மக்கள் என்ன ஆலிம்னு புகழணும், மக்கள் என்ன மதிக்கணும், அந்த மாதிரியான எண்ணம் இருக்கக்கூடாது. மேலும் இந்த இல்மை கற்பதற்கு அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்தான், அல்லாஹுதான் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தினான். அப்ப இந்த இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவர், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள் என்று நினைக்க வேண்டும். எப்படி நினைக்கக்கூடாது என்றால், தான் மார்க்க கல்வியை கற்று அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்கும் தான் சிறப்பு சேர்ப்பதாக, தான் அல்லாஹ்விற்கு உபகாரம் செய்வதாக நினைத்துவிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தீனுக்கு தான் உபகாரம் செய்வதாக நினைத்துவிடக்கூடாது. புரியுதா இல்லையா? புரியல உங்களுக்கு? அதாவது இந்த தீனுடைய இல்மை படிக்கும் பொழுது உங்களுடைய மனசுல அல்லாஹ் என் மீது கிருபை செய்தான், அல்லாஹ் எனக்கு இந்த சிறப்பான அருளை கொடுத்திருக்கிறான், இல்மை படிப்பதற்கு அந்த எண்ணம் இருக்கணும். எப்படி எண்ணம் வந்துடக்கூடாது பெருமையா, பார்த்தீங்களா, நான் மார்க்கத்தை படிக்கிறேன், நான் மார்க்கத்துக்கு சேவை செய்யறேன், அல்லாஹ்வுடைய தீனை படிச்சு நான் அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் வேலை செய்யறேன். தான் அல்லாஹ்வுக்கு சிறப்பு சேர்ப்பதாக நினைக்கக்கூடாது, அல்லாஹ் தனக்கு எனக்கு சிறப்பை கொடுத்திருக்கிறான் இந்த இல்மை படிப்பதற்கு. அதே போல தலபி இந்த இல்மை படிப்பதற்கு எப்போது அல்லாஹுடைய அருள் கிடைச்சிச்சோ அவர் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால், கவனிங்கமா, முதலாவது இல்மு அவர் எதை தேட வேண்டும் என்றால், அல்லாஹுவை வணங்குவதற்குரிய ஃபர்தான விஷயங்கள் என்ன அதை முதல்ல கற்றுக்கொள்ளணும். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இல்முல முதல் இல்மு என்ன? ஃபராயிது, சொல்லுங்க. அதாவது கட்டாய கடமைகள், தொழுகை எப்படி தொழுகணும், நோன்பு எப்படி வைக்கணும், ஹஜ்ஜு ஜகாத்து, அதே போல ஃபர்துகள் என்னென்ன இருக்கின்றனவோ முதல்ல அந்த ஃபர்துகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல ஹராமான விஷயங்கள், பாவமான விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கா இல்லையா, அவற்றிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம படிக்கிறதா இருந்தா ஒரு ஆசிரியர் இல்லாம படிக்க முடியுமா? படிக்க முடியாது. அப்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியினுடைய உசூல் அடிப்படை என்னவென்றால், ஆசிரியரிடத்தில் ஒழுக்கமாக நடந்து கொள்ளாதவர்களுக்கு பலனுள்ள கல்வி கிடைக்காது. ஆசிரியர்களிடத்தில் ஒழுக்கமா மரியாதையாக நடந்து கொள்ளாதவர்கள், அவர்கள் எவ்வளவுதான் பெரிய புத்திசாலியா இருந்தாலும் சரி, பலன் தரக்கூடிய இல்முடைய நசீபு அவங்களுக்கு இருக்காது. அப்ப அதை பற்றி தான் இமாம் அவர்கள், கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களிடத்தில் எப்படி நடக்கணும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது இமாம் மாஜுரி சொல்றாங்க, எம்ஷி பி ரிஃப்டின் வ ஹில்மின் வ வகாரின் வ அதபின். ஆசிரியரிடத்தில் போகும் பொழுது ரொம்ப மரியாதையா, ரொம்ப அமைதியா, கண்ணியமா, ஒழுக்கமா போகணும். புரியுதா? ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு விளையாண்டுகிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு போகக்கூடாது. கிளாஸ் ரூமுக்கு போகும் பொழுதே அந்த ஒரு அதபோட பார்வையை தாழ்த்தி நம்ம அல்லாஹ்வுடைய இல்மை படிக்க போறோம், அந்த ஒரு பயத்தோட அந்த ஒரு பக்தியோட நம்ம போகணும். அதே போல முக்தசிபின் ஃபீ மஷ்ஹி குல்ல ஹைரின், நன்மைகளை செய்தவனாக, எப்படி திக்ர் செஞ்சவங்களா, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சவங்களா போகணும். சில இடத்துல நம்ம பார்க்கிறோம் மாணவர்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும், மதரசால படிக்கக்கூடிய மாணவர்கள் சினிமா பாட்டுலாம் போடுறாங்க, சினிமா பாட்டுலாம் கேட்கிறாங்க, கண்ட வார்த்தைகளை எல்லாம் பேசுறாங்க. அப்ப இல்முடைய பரக்கத்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். இந்த மாணவர் தன்னுடைய நேரங்களில் கொஞ்ச நேரத்தை குரான் ஓதுறதுக்கு வைக்கணும், கொஞ்ச நேரத்தை அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்கு வைக்கணும், கொஞ்ச நேரம் அல்லாஹ்வோட இவர் பேசணும். எப்படி பேசணும்? யா அல்லாஹ், நீ எனக்கு எவ்வளவு அருள் செஞ்சிருக்கிற, யா அல்லாஹ், நீ எனக்கு எவ்வளவு நேமத்துகளை கொடுத்திருக்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நேமத்துகளை, அல்லாஹ்வுடைய நேமத்துகளை தான் உணர்வதற்காக அந்த நேமத்துகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவர் பேசணும். அப்படி பேசினாதான் அவருக்கு இந்த நேமத்துகளுக்கெல்லாம் நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டுமே என்ற அந்த உணர்வு வரும். இப்ப அல்லாவிடத்துல கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து, யா அல்லாஹ், நீ எனக்கு கண்ணை கொடுத்த, எனக்கு அறிவை கொடுத்திருக்கிற, எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிற, யா அல்லாஹ், நீ எனக்கு பெற்றோரை கொடுத்த, எனக்கு வசதியை கொடுத்திருக்கிற, எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, என்ன அந்த மாதிரி கஷ்டப்பட வைக்காம எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்த, நல்ல இடத்தை கொடுத்திருக்கிற, நல்ல உடையை கொடுத்திருக்கிற, எனக்கு பசிக்கும் போதெல்லாம் உணவை நீ கொடுக்கற, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நேமத்துகளை அல்லாஹ்விடத்துல சொல்லி சொல்லி நீங்க அல்லாஹ்விடத்துல தனிமையில உட்கார்ந்து பேசும் பொழுது அப்ப அல்லாஹ்விடத்துல சொல்லுவீங்க, யா அல்லாஹ், இதுக்கெல்லாம் நன்றி கேட்டவனாக நீ என்ன ஆக்கிடாத, நன்றியோட நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு. அப்ப அல்லாஹ்வுக்கு முன்னாடி உங்களுக்கு பணிவு வரும், அல்லாஹ்வுடைய நேமத்துகளுக்கு நன்றி கேட்டத்தனமா நடந்து கொள்ளக்கூடாது என்ற ஈமானிய உணர்வு பிறக்கும். அதே போல ஒரு முக்கியமான விஷயத்தை இமாம் சொல்றாங்க, எஸ்தஈது பில்லாஹி மின் ஷர்ரி ஸம்ஈஹி வ பஸரிஹி வ லிஸானிஹி வ நஃப்ஸிஹி வ ஷைத்தானிஹி. எப்போதுமே அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடிக்கிட்டே இருக்கணும். என்னென்ன விஷயங்கள் இருந்து பாதுகாவல் தேடணும்? யா அல்லாஹ், என்னுடைய செவியினுடைய தீமையை விட்டு, என்னுடைய பார்வையின் தீமையை விட்டு, என்னுடைய நாவுடைய தீமையை விட்டு, என்னுடைய நஃப்ஸுடைய தீமையை விட்டு, என்னுடைய ஷைத்தானுடைய தீமையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். புரியுதுங்களா இல்லையா? என்னுடைய செவி, என்னுடைய பார்வை, என்னுடைய நஃப்ஸு, என்னுடைய ஷைத்தான், என்னுடைய நாக்கு, இது எல்லாவற்றுடைய தீமையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஏன் சொன்னா, இப்ப முதல்ல பாருங்க, செவி, இந்த செவியை நீங்க பாதுகாக்கணுங்க. மார்க்க இல்மு படிக்கிறவங்க இசை கேட்பது, கோல் சொல்வதை கேட்பது, கெட்ட அசிங்கமான ஆபாசமான கதைகளை பேசுவது, அந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்பது, அப்படி கேட்டா உள்ளம் கெட்டு போயிடும். என்ன கெட்டுடும்? கல்பு கெட்டு போயிடும். அதே போல அந்த விஷயங்களை பார்ப்பது அல்லது இவர் அந்த விஷயங்களை பேசுவது, இப்படி செஞ்சா என்ன கெட்டுடும்? கல்பு கெட்டுடும். கல்பு கெட்டுட்டா பலனுள்ள இல்மு வராது. இமாம் ஷாஃபிஈ என்று ஒரு அறிஞர் இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பெரிய இமாம், பெரிய அறிஞர். அந்த இமாம் தன்னுடைய ஆசிரியரிடத்துல போய் சொல்றாங்க, உஸ்தாத் அவர்களே, நான் எவ்வளவோ மனப்பாடம் செய்யறது ஆரம்பத்தில் உள்ளது, எனக்கு மனப்பாடம் செய்யறது கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசிரியரிடத்துல சொல்றாங்க. அப்ப அந்த ஆசிரியர் இமாம் ஷாஃபி, அப்ப வந்து இமாம் ஷாஃபி ஆகல, சின்ன மாணவரா இருக்கிறார். ஆசிரியர் சொல்றாப்ல ஷாஃபி இடத்துல, பாவம் செய்யாத. ஏன் தெரியுமா? இந்த இல்ம், நீ படிக்கிற இல்மு அல்லாஹுடைய நூர், அல்லாஹுடைய ஒளி. இது அல்லாஹுடைய இந்த நூர், இந்த ஒளிய பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். புரியுதா? இமாம் ஷாஃபி ரஹமஹுல்லா பின்னாடி காலத்தில் இதை அப்படியே ஒரு கவிதையா சொல்லி காட்டுறாங்க. ஷக்கவுது இலா வக்கீஇன் சு அஹ்ஃபுதி فارشدني الى ترك المعاصي فان العلم نور من الهي ونور الله لا يعطى لعاصي. அவங்க உஸ்தாதாய் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது அவங்க இந்த சம்பவத்தை சொல்லி அந்த சம்பவத்தை அப்படியே ரெண்டு வரிகளுடைய ஒரு கவிதையில கொண்டு வர்றாங்க. நான் என்னுடைய ஆசிரியர் வக்கீ அவர்களிடத்திலே என்னுடைய மரண சக்தி குறைவாக இருப்பதை நான் முறையிட்டேன். அதற்கு எனது ஆசிரியர் சொன்னார், பாவத்தை விட்டுவிடு என்று. ஏனென்றால் இந்த இல்மு அல்லாஹுடைய ஒளி, அல்லாஹுடைய ஒளி பாவிகளுக்கு கிடைக்கப்பெறாது. அப்ப அதே போல நஃப்ஸு, நம்முடைய நஃப்ஸ் இருக்குதே, இன்ன நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸ்ஸு, நஃப்ஸு எப்போதுமே கெட்டது செய்ய சொல்லும். அப்ப நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடும். அதே போல நம்மளை வழி கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சைத்தான், நம்ம தூங்கினாலும் அவன் தூங்காம முடிச்சுக்கிட்டே இருப்பான் இல்லையா? அந்த சைத்தானுடைய தீங்கிலிருந்தும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடணும். சரி, இப்ப கல்வி கற்கும் பொழுது கண்டிப்பா அங்க நாலு பேர் இருப்பாங்க, மாணவர்கள் மாணவிகள் கண்டிப்பா இருப்பாங்க. அப்படி சக மாணவ மாணவிகளோடு, இப்ப நீங்க மாணவிகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து படிக்கிறீங்கன்னா உங்களோடு இருக்கக்கூடிய மற்ற மாணவிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்? இமாம் என்ன சொல்றாங்க பாருங்க, லம் யுசாஹிப் இல்லா மன் யஊது அலைஹி நஃஉஹு. நல்ல கவனிங்கம்மா, யாரிடத்தில் பழகுவதால் நன்மை இருக்குமோ அவர்களை தவிர வேறு யாரிடத்திலும் பழகக்கூடாது. நண்பனை என்ன, அவங்க அப்பா அம்மா காசு அனுப்பும் பொழுது உங்களுக்கு காசு தரவரா? காசு சொல்லல, வேற எதையுமே சொல்லல, இல்ம். யாரிடத்தில் பழகுவதால் உனக்கு இல்மிலே அதிகம் கிடைக்குமோ, புரியுது? அந்த மாதிரி நல்லவர், நல்ல மாணவர்களை தவிர, நல்ல தோழர்களை தவிர வேறு யாரிடத்திலும் நீ சுஹ்பத், நட்பு வைத்துக் கொள்ளாதே சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களோட படிக்கிறவங்க, கவனிங்கமா ரொம்ப முக்கியமான விஷயங்கள், உங்களோட படிக்கிறவங்க மூணு விதமா இருக்கலாம். எத்தனை விதமா? மூணு விதமா. ஒருத்தங்க எப்படின்னு சொன்னா, உங்களை விட அவர் அதிகம் அறிந்தவரா இருக்கலாம், அப்ப அவரிடத்திலிருந்து நீங்க இன்னும் அதிகமான நன்மைகளை கற்றுக்கொள்ளலாம், சரியா? இரண்டாவது, அவ் ரஜுலுன் ஹுவா மிஸ்ருஹு ஃபில் இல்மி, உங்க அளவுக்கு தான் கல்வி அவரிடத்தில் இருக்கு. அப்படி இருந்தா ஃபயுதாக்கிருஹுல் இல்ம லில்லா யன்ஸா மாலா யன்பகி யன்ஸாஹு, நீங்க கற்ற கல்வியை மறக்காம இருக்கிறதுக்கு அவரோட சேர்ந்து உட்கார்ந்து அந்த கல்வியை நீங்கள் திரும்ப மனப்பாடம் செய்து கொள்வது, திரும்ப அதாவது முதாக்கரான்னு சொல்லுவாங்க அதுக்கு, அதாவது முதாக்கரான்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கல்வியை நினைவூட்டிக் கொள்வது, புரியுதா? உங்களை விட அதிகமா கற்றவராக இருந்தா நீங்க என்ன செய்யணும், அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள பார்க்கணும். உங்க அளவுக்கு சமமா கற்றவராக இருந்தால் என்ன செய்யணும், உட்கார்ந்து நம்ம படிச்சதை நம்ம நினைவுபடுத்திக் கொள்வோம், சரிபார்த்துக் கொள்வோம், நான் புரிஞ்சது சரிதானா என்று அந்த மாதிரி முதாக்கரா கல்வியை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வது. அல்லது அவ் ரஜுல் ஹுவ அஅலமு மின்ஹு, அந்த நண்பரை விட இவருக்கு அதிகம் தெரிஞ்சிருக்கலாம், அப்ப என்ன செய்யணும், ஃபயுஅல்லிமுஹு, அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப நீங்க பழகக்கூடியவங்க உங்களை விட அதிகமா கல்வியில் உள்ளவங்களான்னு பார்க்கணும். அப்படி மக்களோட பழகுனா என்ன செய்யணும், அவங்கள்ட்ட இருந்து நீங்க கல்விய எடுத்துக்கணும். உங்க அளவுக்கு உள்ளவங்களா இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து படித்த கல்விய திரும்ப திரும்ப ஒருவருக்கொருவர் அந்த முதாக்கரா உரையாடல் செய்து கல்வியை நினைவுபடுத்திக் கொள்வது. உங்களை விட குறைவா கற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய ஒழுக்கமா இருக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது பெருமை அடிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியவராக கற்றுக் கொடுக்க வேண்டும். யுரீதுல்லாஹ் அஸ்ஸவஜல் பிதஅலீமிஹி இயாஹு, தன்னை விட கல்வி குறைந்த மாணவருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே தேடி இருக்க வேண்டும். அதே போல லா யமல்லு மின் அஸ்ஹாபிஹி லிகஸ்ரத்தி ஸுஹ்பத்தின் பல் யஜிபு யுஹிப்பு தாலிக லிமா யஊது அலைஹி மின் பரக்கத்திஹி, எந்த ஒரு உங்களுடைய சக மாணவ மாணவிகள் அவர்களை பார்த்து சடைவடையக்கூடாது, புரியுதா? அல்லாஹுக்காக வேண்டி நான் உங்கள்கிட்ட பழகிறேன், உங்களிடத்தில் நன்மையை நான் எடுத்துக்கொள்றேன், என்னிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அந்த மாதிரியான ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும், புரியுதுங்களா? சரி, கத் ஷகல நஃப்ஸஹு பிஹாதிஹில் ஹிஸாப், உங்களுடைய கல்புல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளார நீங்க என்னென்ன குணங்களை கடைபிடிக்க வேண்டும், அதுக்கு இமாம் சொல்றாங்க பாருங்க, خائف على نفسه ان يشتغل بغير الحق, உண்மையற்ற காரியங்களில், நான் உண்மைனா என்னங்கறது சொல்றேன், உண்மை அல்லாத வேற விஷயங்களில் தன்னுடைய நேரம் செலவாகுவதை பயந்திருக்க வேண்டும். இப்ப படிக்க வந்திருக்கிறீங்கம்மா, படிக்க வந்திருக்கிறவங்களுக்கும் அதே போல காசு பணம் சம்பாதிக்க போனவங்களுக்கும் அவங்களுடைய கேபிட்டல் மூலதனம் எதுமா சொல்லுங்க? நம்முடைய வாழ்க்கைக்கு இப்ப நம்ம கல்வி படிக்க வரோம் அல்லது பொருள் சம்பாதிக்க வரோம், நம்முடைய ஃபர்ஸ்ட் கேபிட்டல், கேபிட்டல்னா தெரியுமா, கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவர் உண்மைக்கு மாற்றமான விஷயங்கள்ல எதுலேயுமே ஈடுபடக்கூடாதுமா. உண்மைக்கு மாற்றமான விஷயங்கள்னா என்ன, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு வெளியில உள்ள விஷயங்கள் எல்லாம் உண்மைக்கு மாற்றமானது, புரியுதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்கள் எல்லாமே உண்மைக்கு மாற்றமானது. பொய்யான விஷயங்கள், வீணான வேடிக்கைகள், கேலிக்கூத்துகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல தன்னுடைய நேர செலவாகாம வீண் பேச்சுகள், புறம் பேசுறது, கோல் சொல்றது, இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்ல எதிலேயுமே தன்னுடைய நேரத்தை வீணடிக்காம அவர் பாதுகாத்துக்கணும். கவனிச்சுக்கிட்டே வாங்க. நம்ம சைத்தான் விஷயத்துல எப்போதுமே பயந்துகிட்டே இருக்கணும். சைத்தானுடைய விஷயத்துல எப்போதுமே பயந்துகிட்டே இருக்கணும். ஏன் சொன்னா, இந்த சைத்தான் கெட்ட செயல்களை நமக்கு அலங்கரித்து காட்டி, கெட்ட செயல்களை அலங்கரித்து காட்டி அந்த கெட்ட செயல்களில் தன்னை தள்ளிவிடலாம். அதனால எப்போதுமே ஒரு விஷயத்தை அது நமக்கு அழகா தெரிஞ்சிட்டதுனால செஞ்சிடக்கூடாது. ஏன், சைத்தானுக்கு வேலை என்ன? கெட்ட செயலை அழகுபடுத்தி காட்டுவதுதான் யாருடைய வேலை? சைத்தானுடைய வேலை. கெட்ட செயலை, அசிங்கமான செயலை அசிங்கமா காட்டினா யாரும் செய்வாங்களா? செய்யவே மாட்டாங்க. அந்த கெட்ட செயலுக்கு, தப்பான செயலுக்கு வேற ஏதாவது ஒரு பேரை வச்சு, வேற உதாரணத்துக்கு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். சினிமாங்கிறது என்னமா? அது ஒரு அசிங்கமான விபச்சாரமான ஒரு தொழில். அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? பொழுதுபோக்கு, கலை. முடிஞ்சு போச்சு. சைத்தான் அதுல அவர்களை தள்ளிடுறான். அப்ப இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கெட்ட செயலுக்கும் ஒரு நல்ல பெயரை சொல்லிதான் சைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பான். ஆகவே அந்த மாதிரி ஒரு கெட்ட செயலை சைத்தான் எனக்கு நல்ல செயலாக காட்டி அந்த செயலில் என்னை தள்ளிவிடுவதிலிருந்து அவர் பயந்து கொண்டவராக இருக்க வேண்டும். புரியுதா? அடுத்து மூன்றாவதாக, பலன் தராத கல்வியிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியவராக இருக்க வேண்டும். அவருடைய துஆவுல முக்கியமான துஆ எதுவாக இருக்கணும்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. யா அல்லாஹ், பலன் தராத இல்மிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, பலன் தரக்கூடிய இல்மை எனக்கு தருவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆக்களை அதிகமாக செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் காலையிலையும் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா முதல்ல அதான் கேட்கறாங்க. சாப்பாடெல்லாம் அடுத்துதான் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க அல்லாஹ்விடத்துல? யா அல்லாஹ், பலன் தரக்கூடிய இல்மை, அதாவது எந்த கல்வி என்னை உன்னிடம் நெருக்கமாக்கி வைக்குமோ, எனக்கு உன்னுடைய பிரியத்தை கொடுக்குமோ, என்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ, அதுதான் பலன் தரக்கூடிய இல்மை. அந்த இல்மை கொடுப்பாயாக என்று துவா கேட்டுட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளையே ஆரம்பிச்சிருக்கிறார். அப்ப மூன்றாவதாக அந்த மாணவ மாணவி என்ன செய்யணும்? பலன் தராத இல்மிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி பலன் தரக்கூடிய இல்மை அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். புரியுதுங்களா? அடுத்து நான்காவதாக, அவர் குர்ஆனை ஓதும்போது, குர்ஆனை திறந்து ஓதும் பொழுது அவருடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் புரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், அல்லாஹ் என்னென்ன காரியங்களை தடுத்தானோ அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அவற்றை விட்டு விலகுவதற்குரிய நோக்கத்தில் குர்ஆன் ஓதுறேன். பரீட்சைக்கு ஓதுறேன், பாடம் கொடுக்கறதுக்கு ஓதுறேன், சர்டிபிகேட் வாங்கறதுக்கு ஓதுறேன், அப்படி என்ன இருக்கக்கூடாது. குர்ஆனை ஓதும் பொழுது, குர்ஆனை கற்கும் பொழுது என்ன எண்ணத்தில் கற்கணும்? அல்லாஹ்வுடைய கலாமை படித்து அதை புரிந்து கொள்ளப் போகிறேன், என் மீது அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கிறான், என் மீது அல்லாஹ் என்னை தடுத்திருக்கிறான் என்று. புரியுதா? அடுத்து ஐந்தாவதா, ஹதீசுகளை படிக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீசுகளை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஏவிய கட்டளைகளை நான் பாழாக்கி விடாமல், வீணாக்கி விடாமல். பாழாக்குறது வீணாக்குறதுனா என்ன? இப்ப ஒரு வீடு பாழா போயிடுச்சுன்னா என்னமா அர்த்தம்? அந்த வீட்டை கட்டிட்டு யாரும் வசிக்காம இருந்தா என்ன ஆயிடுச்சு? அந்த வீடு பாழாயிருச்சு, வீணா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இல்மை கற்றுவிட்டு அதன்படி செயல்படவில்லை என்றால் அந்த இல்மு பாழாகி விட்டது, வீணாகி விட்டது. அப்ப ஐந்தாவது ஹதீசுகளை படிக்கும் பொழுது அந்த ஹதீசுகள், அதை கொண்டு நான் அமல் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீசுகளின் மூலமாக எனக்கு என்ன கட்டளைகளை சொன்னார்களோ அந்த கட்டளைகளை நான் வீணடித்து விடக்கூடாது.
அந்த எண்ணத்தில் ஹதீஸுகளை படிக்கணும். அதே போல ஆறாவது, இல்மை கற்கும் பொழுது வல ஐயத்தப பில் இல்ம், ஒழுக்கம் அதபு வேணும். புரியுதுங்களா? அதபுனா என்ன? அதுல அடுத்து சொல்லிக்கிட்டே வர பாருங்க, அத அப்படியே கீழே குறிச்சுக்கிட்டே வாங்க. தவீலு சுகூதி அம்மாலா யானிஹி, தேவையில்லாத விஷயங்கள்ல தலையை நுழைக்க கூடாது. புரியுதா? உன் படிக்கும் பொழுது ஒரு மாணவனுக்கு மாணவிக்கு எது அவசியம் எது தேவை? ஒன்று, தெரியாத இல்மை கற்றுக்கொள். இரண்டாவது, தெரிந்த இல்மில் உள்ள சந்தேகத்தை தெரிஞ்சுக்க. மூன்றாவது, தெரிந்த இல்மை மனதில் பதிய வைப்பதற்காக அதை மனப்பாடம் செய்ய அதை ரிப்பீட் பண்ணு. இதுதான் படிக்கிற காலத்தில் ஒரு மாணவ மாணவிக்கு தேவையானது. புரியுதா? இது அல்லாம வெளியில அப்பாற்பட்ட விஷயத்துல, உதாரணத்துக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா இப்ப மெட்ராஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி, இப்ப தெரியுமா உங்களுக்கு என்ன இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி, இந்த மாதிரியான உலக விஷயங்கள் இருக்கு பாருங்க. எது நம்முடைய இல்மோடு நேரடியாக தொடர்புடையதாக இல்லையோ அந்த விஷயங்கள் விஷயமா அறவே பேசக்கூடாது. அதிகப்படியா வாய்மூடி அமைதியா இருக்கணும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய சக மாணவ மாணவி அவர் இவர் பேச மாட்டாரா என்று ஆசைப்படக்கூடிய அளவுக்கு தான் வச்சிருக்கணும். எப்பா இவளா சும்மா தொண தொண தொணன்னு பேசுவாப்பா, இவ பக்கத்துல உக்காந்தாலே காதை அறுத்து கழுத்தை அறுத்து ரம்பத்தை போட்டு பிளேட போட்டுருவாப்பா, அப்படி ஆசை வைக்கிறது. புரியுதா இல்லையா? சில பேரை பார்த்தாலே ஏ வர்றாடா சரியான பிளேடா ஓடிடுறா அப்படிமா, தொண தொண தொணன்னு சம்பந்தம் இல்லாம பேசுறது, தேவை தேவையில்ல எல்லாத்தையும் சேர்ந்து பேசுறது. அந்த மாதிரி வச்சுக்கலாமா? பக்கத்துல உள்ளவங்க கொஞ்சம் பேச மாட்டாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வச்சுக்கணுமே தவிர, நம்மளை பார்த்தாலே ஓடுற மாதிரி வச்சுக்கொள்ள கூடாது. அதே போல நீங்க ஒவ்வொரு நாளும் கல்வியை படிக்கிறீங்க. புரியுதுங்களா? அடுத்த விஷயம், இந்த ஆறாவதுல இருந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன். கல்வியை படிக்க படிக்க உங்களுக்கு பயம் அதிகமாகணும். என்ன வகையான பயம்? யா அல்லாஹ், இந்த கல்வியை எனக்கு எதிராக மாற்றி விடாது, எனக்கு பாதகமான எனக்கு எதிரான சாட்சியாக மாற்றி விடாது. அப்ப கற்ற கல்வி எப்ப எதிரான சாட்சியா மாறும் சொல்லுங்க பார்க்கலாம். அதன்படி அமல் செய்யவில்லை என்றால். புரியுதுங்களா? அதே போல கல்வி எந்த அளவுக்கு இவர்கிட்ட அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்துல பயம் வரும். அந்த அளவுக்கு நான் அல்லாஹு தஆலா என்னை இந்த கல்வியை கொண்டு சோதிக்கிறான், நான் எப்படி ஒழுக்கமா நடந்துக்கிறேன்னா, தக்வாவோட நடந்துக்கிறேனா, அமல்ல கரெக்டா இருக்கிறேனா, அந்த மாதிரியான பயம் அவருக்கு வரணும். சில நேரங்கள்ல உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, வீட்டில் ஏதாவது நிர்பந்தம், ஒரு நாளோ ஒரு வகுப்புக்கோ நீங்க வர முடியாம போயிட்டா அதுக்காக கவலைப்படணும். புரியுதா இல்லையா? கல்வி படிக்கும் பொழுது ஒரு நாள் வகுப்பை கூட தவற விடக்கூடாதுமா, கவனிச்சுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இமாம் அபூ ஹனீஃபான்னு ஒரு அறிஞர் இருந்தாங்க, தெரியுமா? தெரியுமா? பெரிய கல்விமான். அவங்களுக்கு ஒரு மாணவர் இருந்தாங்க, அபூ யூசுப்னு சொல்லி, யாக்கூப் அபூ யூசுப்னு சொல்லி. அந்த இமாம் அபூ ஹனீஃபா தன்னுடைய மாணவர் அபூ யூசுஃபை பார்த்து சொல்றாங்க, இந்த அபூ யூசுப் யார் தெரியுமா? அது ஒரு சம்பவம், நீண்ட சம்பவம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அபூ யூசுஃப்ட சொல்றாங்க, அபூ யூசுஃபே யாக்கூபே, நீ வந்து என்னுடைய மதரசால சேரும் பொழுது, நல்லா கேளுங்கம்மா, ரொம்ப முக்கியமான விஷயம், என் மதரசால சேரும் பொழுது ஒண்ணுமே விளங்காத ஒரு முட்டாள் மாணவனாக இருந்தாய். மதரசால வந்து சேரும் பொழுது எது சொல்லிக் கொடுத்தாலும் புரியாத ஒரு விவரம் இல்லாத ஒரு மாணவனாக நீ இருந்தாய். புரியுதா? ஆனா நீ வகுப்பை மிஸ் பண்ணாம, வகுப்பை தவற விடாம தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாய். அதனுடைய பரக்கத்தினால அல்லாஹ் உனக்கு புரியக்கூடிய அந்த ஆற்றலை வழங்கினான்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? கவனிச்சிங்களா இல்லையா நான் சொன்னது? இப்ப நீங்க உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க, உஸ்தாது சொல்றத உடனே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க, பரவாயில்லை.
ஆனா என்ன செஞ்சிடாதீங்க, வகுப்பை தவற விட்டு விடாதீர்கள். வகுப்புக்கு தொடர்ந்து வாங்க, ஒரு வகுப்பு கூட மிஸ் பண்ணாம, அந்த வகுப்பு தவறுனா அதுக்காக வேண்டி கவலைப்படுங்க. அல்லாஹ் கண்டிப்பா அந்த இல்முடைய பரக்கத்தை கொடுப்பான். இப்ப இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர் இவர் இருக்கார்ல, அபு யூசுப், வந்து சேரும்போது எப்படி வந்தாரு, ஒண்ணுமே புரியாதவரா வந்தாரு. கடைசியில ஒரு நாள் கூட தவறாம வந்துகிட்டே இருந்தாரு. கடைசியில எப்படி மாறினார் தெரியுமா, யாருக்காவது தெரியுமா, யாராவது கேள்விப்பட்டீங்களா இவரை பத்தி? அப்பாசிய மன்னர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கப்புறம் ஹலீஃபாக்கள், அதுக்கப்புறம் உமவியா மன்னர்கள், புரியுதா, 70-80 வருஷம். அதுக்கு பிறகு யார் வர்றா? அப்பாசிய மன்னர்கள் வர்றாங்க. ஹிஜ்ரி 100ல அப்பாசிய மன்னர்களுடைய ஆட்சி. அப்பாசிய மன்னர்கள் மூன்றாவது மன்னர் அநேகமா ஹாரூன் ரஷீத். அவர் பேர் என்ன? ஹாரூன் ரஷீத். மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சொன்னா அதுல மக்கா, மதீனா, ஈராக், கூஃபா, பசரா, ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவுடைய நார்த் பகுதி எல்லாம் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த பகுதிகளுடைய நீதிபதிகளுக்கெல்லாம் தலைமை நீதிபதியாக அபு யூசுப் மாறினார். எப்படிங்க வந்து கிளாஸ்ல சேரும்போது எப்படி இருந்தாரு? மக்குன்னு சொல்லுவீங்க பாருங்க, நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? மக்கு. அவன் சரியான மக்குப்பா, அவனுக்கு ஒண்ணுமே வராது. நீங்க ஆனா மக்கா இருந்த மாணவர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைமை நீதிபதியாக மாறினார். அதுக்கு அவர் செஞ்ச வேலை என்னங்க, அவர் கொடுத்த விலை என்ன, அவர் செஞ்ச முயற்சி என்ன சொல்லுங்க? வகுப்புக்கு தவறாமல் வந்து கொண்டிருந்தார். புரியலனாலும் கூட கஷ்டப்பட்டு அதை புரியறதுக்கு முயற்சி பண்ணி உஸ்தாத் முன்னாடி உட்கார்ந்து அதை அவர் காது தாழ்த்தி கேட்டார். அல்லாஹுத்தலா அவருக்கு புரியக்கூடிய இல்மை கொடுத்தா, நீதிபதிகளுக்கே பாடம் நடத்தக்கூடிய ஒரு பெரிய நீதிபதியாக அல்லாஹ் அவர்கள் ஆக்கிட்டான். புரியுதா? இப்ப வாங்க அடுத்து, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அதே போல அல்லாஹ்விடத்தில் அவர் எப்போதுமே துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் படிக்கக்கூடிய இல்மை கொண்டு எனக்கு பலன் தருவாயாக என்று. அப்ப இந்த மாதிரி ஒரு பயமும் ஒழுக்கமும் அடக்கமும் கண்ணியமும் அமைதியும் உடையவராக, வீணான விஷயங்களை விட்டு விலகியவராகத்தான் மார்க்க கல்வி கற்கக்கூடிய மாணவர் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அவருக்கு அவருடைய கல்வி பலன் தரும். இது ஒரு விஷயமா. அடுத்ததாக இவர் யார்கிட்ட படிக்கிறாரோ, ஆசிரியர்கள், புரியுதா, ஏற்கனவே கொஞ்சம் சொன்னோம், அதோட சேர்த்து ஆசிரியர்களிடத்தில் அமரும் பொழுதும் பேசும் பொழுதும் ரொம்ப பணிவா சப்தத்தை தாழ்த்தி எது கேட்டாலும் கண்ணியமா அடக்கமா கேட்கணும். அதே போல கேட்கிற கேள்விகள் இருக்கா, அந்த கேட்கிற கேள்விகள் அதிகமா வணக்க வழிபாடுகள் சம்பந்தமா, அல்லாஹ்வுடைய இபாதத்து சம்பந்தமான கேள்விகளை அதிகமா கேட்கணும். புரியுதுங்களா? தேவையில்லாத இந்த விடுகதைகள்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான குறுக்கு கேள்விகளை கேட்கக்கூடாது. அதே போல ஆசிரியரிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது, எனக்கு இந்த இல்மு தேவை, நான் அறிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். சில மாணவர் மாணவிகள் இருப்பாங்க, உஸ்தாத டெஸ்ட் பண்றதுக்காக கேட்பாங்க, உஸ்தாதுக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி கேட்கக்கூடிய அந்த பழக்கம் கூடாது. புரியுதுல? எது தனக்கு தெரியலையோ அதை கேட்கணும். அதுவும் அதிகமா எது சம்பந்தமா கேட்கணும்? இபாதத்துகள் சம்பந்தமாக, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான கேள்விகளாக இருக்கணும். அதே போல ஆசிரியரிடத்துல ஒரு விஷயத்தை கேட்டு ஆசிரியர்கள் மூலமா பதில் கிடைச்சி அவருக்கு அதன் மூலமா பலன் கிடைக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி தருவானாக, உங்க மூலமா நான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன் என்று அவர்களுக்கு துவா செஞ்சு நன்றி செலுத்தணும். புரியுதா? ஆசிரியர்கள் கோபப்பட்டாலும் கோபப்படக்கூடாது. ஏன் கோபப்பட்டாங்க என்னுடைய ஆசிரியர் என்று அந்த காரணத்தை அறிந்து அதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி தான் செய்ததற்காக தனது ஆசிரியரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்ப இன்றைக்கு எப்படி தெரியுமாமா சொல்லட்டுமா? உங்களுக்கு சொல்லட்டுமா? வேணாமா? வேணாமா? ஆசிரியர் கோபப்பட்டா மாணவரும் மாணவிகளும் அவங்க பெற்றோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஆசிரியர் பாருங்க கோபப்பட்டாரு, திட்டினாரு, அடிச்சாரு அப்படின்னு கோபப்பட்டதையும் அல்லது திட்டினதையும் அடிச்சதையும் குற்றமாக்கிடுவாங்க. ஏன் அவர் கோபப்பட்டாருங்கிறத பார்க்க மாட்டாங்க, ஏன் அவர் அடிச்சாரு அதை பத்தி பேச மாட்டாங்க. அடிச்சிட்டாரு அடிச்சிட்டாரு அடிச்சிட்டாரு, திட்டாரு திட்டாரு திட்டாரு, அவ்வளவுதான். இதுதான் முட்டாள் சமுதாயம் பேர். இப்ப ஒரு மாணவி ஒரு அம்மாட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி என் உஸ்தாத அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்ன, நேரா புர்காவை போட்டு வந்துருவாங்க. என்ன உஸ்தாதா என் பிள்ளைய அடிச்சிங்களாம, ஏன் அடிச்சிங்க அப்படின்னு அப்படி வந்து சொல்லும் பொழுது அந்த அம்மாக்காரங்க என்ன செய்யணும், நீ என்னமா தப்பு பண்ணு கேட்கணும். முடிச்சு அப்பயே பிரச்சனை முடிஞ்சிடும் இல்லையா. உங்க உஸ்தாது உங்க மேல கோபப்படும் பொழுது நான் என்ன தப்பு பண்ண, என்னுடைய தப்பை திருத்துவதற்கு அதை காரணமா எடுத்துக்கணுமே தவிர, அப்பாரு அவர்லாம் ஒரு உஸ்தாத கோபப்படுறாரு பாரு, பொறுமையே இல்லை பாரு அவருக்கு. எப்படி புரியுதா உங்களுக்கு, உஸ்தாதுக்கு பொறுமையே இல்லையா? அப்ப நான் கழுதியாவா அவர் இருக்கணும். மாணவர்கள் தப்பு செய்தால் திருத்தக்கூடியவர் தான் உஸ்தாத். தப்பை பார்த்து விட்டு சகித்துக் கொண்டு பொறுமையா இருக்கக்கூடியவங்க யார் இல்ல உஸ்தாத். உஸ்தாத் என்றால் முஅல்லிம், கற்றுக் கொடுப்பவர், தப்பை திருத்தக்கூடியவர். இன்னைக்கு எப்படி பொதுவா மாணவ மாணவிகள் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா, உஸ்தாது திட்டக்கூடாது, ஏசக்கூடாது, கோபமா பேசக்கூடாது, மறைச்சு பார்க்கக்கூடாது, அதட்டக்கூடாது, கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு பாக்குறாங்க. எப்படி அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கணுமா, தாங்கிக்கிட்டே இருக்கணுமா? சரி, யார கொஞ்சலாம் யார தாங்கலாம் சொல்லுங்கம்மா. தாங்கிறதுனா இப்படி தாங்கிறது இல்ல, இப்படி தாங்கிறது. யாரம்மா கொஞ்சுவாங்க, இப்போ வீட்டில் அம்மா இருக்காங்கல்லம்மா, எந்த பிள்ளைய கொஞ்சுவாங்க எந்த பிள்ளைய தாங்குவாங்க? நல்ல பிள்ளைய, சேட்டை செய்யாத பிள்ளைய, சொல்லு பேச்சு கேட்கிற பிள்ளைய, கண்ணே மணிய முத்தே மாணிக்கமே ஏன் அழகே அப்படின்னு கொஞ்சுவாங்க. ஒரு புள்ள உமா சொல்றதுக்கெல்லாம் மாத்தமா பண்ணுது, இதை உடைக்குது அதை உடைக்குது, என்ன தலைக்கு மேல ஏறி நிக்குது, இப்படி பாத்ரூம்ல போனா டேப்பை திறந்து விட்டு வந்துருது, சாப்பிட்டா சாப்பாடெல்லாம் கீழே கொட்டிட்டு விடுறது, எல்லாம் இப்படியே ரகலை பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைய அம்மா கத்திச்சா, நீ நல்லா இருக்கியா, என் புள்ள கண்ணுல என் புள்ள முத்துல இப்படியா கொஞ்சுவாங்க, என்னமா செய்வாங்க வீட்டுல சொல்லுங்கம்மா, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். என்ன செய்வாங்க, கூத்து ஒண்ணு போதும் என்ன அடிக்கிறாங்க. அப்ப கொஞ்சது தாங்கிறது யார, நல்ல பிள்ளைங்களை தான் கொஞ்ச முடியும் தாங்க முடியும். நீ செய்யற சேட்டையெல்லாம் பண்ணுவ, அப்பையும் உஸ்தாது ஒன்ன கொஞ்சனும் கெஞ்சனும்னு சொன்னா அது முடியாது. அப்ப உஸ்தாதா உங்களை கண்டிக்கிறாங்க, உஸ்தாத உங்களை கண்டிக்கிறாங்கன்னா அப்ப நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கிறத பாக்கணுமே தவிர, அவர் கோபமா சிற்றா இருப்பாரு, ஏசுறா இருப்பாரு, கடிஞ்சுக்கிறா இருப்பாரு, முறைக்கிறா இருப்பாரு, மிரட்டுறா இருப்பாரு, அப்படி பார்க்க கூடாது. புரியுதா? அதே போல அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மதின், அப்படி ஏதாவது தப்பு நடந்து உஸ்தாத் கோபிச்சுக்கிட்டா உடனே மன்னிப்பு கேட்டுறோம், அந்த தப்பிலிருந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், சும்மா சும்மா துருவி துருவி தொண தொணன்னு கேள்வி கேட்கக்கூடாது. மொத்தமா ஒட்டு மொத்தமா சுருக்கமா ஒரு கேள்வி கேட்கணும், எல்லாம் புரியுற மாதிரி. அதுக்கப்புறம் நாமளும் புரிய முயற்சி பண்ணணும். அதை விட்டுவிட்டு ஒன்னொன்னுக்கும் கேள்வி கேட்கறது, அப்ப என்ன அர்த்தம், நீங்க எதையுமே கவனிக்கிறதுல பாடம் நடத்தும் போது. புரியுதா இல்லையா? இப்ப பாடம் நடத்தும் போது கவனமா கேட்டு எது நமக்கு புரிய வரலையோ அதை புரிய முயற்சி செய்யணும். அதே போல ஆசிரியர்களிடத்துல கல்வி விஷயமா ஏதாவது பேச்சுவார்த்தை விவாதம் செய்யறது அல்லது ஏதாவது ஆதாரங்கள் பரிமாறுறதா இருந்தா, உங்களை விட எனக்கு அதிகமா தெரியும், அதை காட்டுறதுக்காக வேண்டி வாக்குவாதம் செய்யக்கூடாது. புரிஞ்சுச்சா? சத்தியத்தை தேடி ஆசிரியரிடத்திலிருந்து கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசிரியரிடத்தில் விவாதம் செய்யலாமே தவிர, உங்களை விட எனக்கு அதிகமா ஆதாரம் தெரியும் அந்த எண்ணத்துல செஞ்சிடக்கூடாது. அதே போல கல்வி கற்கும் இந்த கற்ற கல்வியை கொண்டு அறியாத மக்களிடத்தில் பெருமை பேசுறதுக்காக வேண்டி, புரியுதா, அந்த மாதிரியான ஒரு பெருமைக்காக வேண்டியும் கற்றுக்கொள்ளக்கூடாது. அப்ப இந்த மாதிரி அவர் கற்றுக்கொள்ளும் போதுதான் அல்லாஹுடைய தீன்ல அவருக்கு ஹிதாயத்து அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு ஒழுக்கங்களை கொண்டுதான் அவர் வந்து அல்லாஹுவிடத்தில் நெருக்கத்தை அடைவார். புரியுதா? அதே போல அடுத்து பாருங்க. இப்ப நீங்க கல்வி கற்றுக்கொண்டீங்க, கல்வி நீங்க கற்றுக்கொண்டு இப்ப உதாரணமா 3வது வருஷம் படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சோட உங்களெல்லாம் ஆலிமாக்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து அனுப்புவாங்க. நீங்க மக்களுக்கு போய் இப்ப சொல்லிக் கொடுக்க போவீங்க. இப்படி சொல்லிக் கொடுக்க போகும் பொழுது அப்ப சில ஒழுக்கங்கள் இருக்கு, படிக்கும் போது உள்ள ஒழுக்கங்கள், அடுத்து படிச்சு முடித்ததற்கு பிறகு உள்ள ஒழுக்கங்கள். அந்த ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கமா இமாம் ஆஜுரி என்ன சொல்கிறார்கள் என்றால், பணிவு வேண்டும். என்ன வந்துடக்கூடாது, என்ன வந்துடக்கூடாது, பெருமை, நான் ஆலிமா, நான் ஆலிம், நான் உங்களை விட அதிகமா படிச்சிருக்கிறேன், அந்த மாதிரி பெருமை வந்துடக்கூடாது. நீங்க பேசுறவங்க ஆலிமா இருந்தாலும் சரி அல்லது ஆலிமல்லாத சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, எல்லாரிடத்திலும் பணிவாகவே நடந்து கொள்ள வேண்டும். உங்களை போன்ற கற்ற மார்க்க அறிஞர்களாக இருந்தாலும் சரி அவங்களிடத்திலையும் பணிவா நடக்கணும். புரியுதா? அதே போல பாமர மக்களா இருந்தாலும் சரி அவங்களிடத்திலையும் பணிவா நடக்கணும். புரியுதா? அதே போல மற்ற உங்களுடைய சக நண்பர்கள் தோழிகள் இருப்பாங்கள, உங்களோட படிச்சவங்க, அவங்கள்ட்ட பழகும் பொழுதும் பொறாமை இல்லாம பணிவாகவே நடந்து கொள்ள வேண்டும். அதே போல சொல்றாங்க, இந்த கல்வியை கற்றதை கொண்டு துன்யாவை தேடக்கூடாது. புரியுதா? காசு பணத்துக்காக வேண்டி இதை சொல்லிக் கொடுத்து நான் காசு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எண்ணத்துல கல்வியை கற்க கூடாது. கற்றதற்கு பிறகு காசுக்காக வேண்டி என்று வேலை செய்யக்கூடாது. இப்ப நீங்க ஒரு இடத்துல மதரசால படிச்சு கொடுக்கறீங்க, நீங்க கொடுக்கிற அந்த நேரத்துக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, வாங்கலாமா வாங்க கூடாதுன்னா வாங்கலாம், ஆனா அந்த சம்பளத்துக்காக வேண்டித்தான் நான் ஓதி கொடுக்கறேங்கிற நீயத்து இருக்க கூடாது. புரியுதா வித்தியாசம் ரெண்டுக்கும்? அதே போல இந்த கல்வியை வந்து அதுக்கு தகுதி உள்ளவங்களுக்கு அந்த கல்வியை போதிக்கணும். நீங்க யாருக்கு இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கறீங்களோ முதல்ல அந்த கல்விக்கு தகுதி உள்ளவங்களா என்று பார்க்கணும். ஏன்னா பல பேருக்கு நீங்க இந்த கல்வியை சொல்லும் பொழுது அதை நிராகரிக்கவும் அவர்கள் செய்யலாம். அதனால சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களிடத்துல முதல்ல அந்த பக்குவத்தை உண்டாக்கணும், அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த இல்மை நீங்க கொடுக்கணும். அதே போல பாருங்க, யாருக்கு இவர் கல்வி கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்களிடத்திலையும் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளணும். தனக்கு ஒருவர் தீங்கு செய்தாலும் அந்த தீங்குக்கு எதிராக இவரும் தீங்கு செய்யக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில தப்பு இருக்கு சில உஸ்தாதாக்கள்கிட்ட, சில உஸ்தாதுகள்கிட்ட. ஒரு மாணவர் அவன்கிட்டையும் சைத்தான் இருக்கானா இல்லையா? எல்லார்ட்டையும் சைத்தான் இருக்கான். ஏதாவது கோபமா பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஏதாவது கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துடுறான், அல்லது நீங்க ஏதாவது ஒரு ஹிதமத்து சொன்னீங்க அவர் செய்யல, உடனே அதை மனசுல வச்சுக்கிட்டு அவனை பழி வாங்குறது, பாடம் நடத்தும் போது அவங்கள பார்க்காம இருக்கிறது, அல்லது வந்து அவனை எப்போதுமே வெறுப்பா பாக்குறது. இன்னும் சில பேர் இருக்காங்க பரீட்சையில் அவனை ஃபெயில் ஆகிறவங்க எல்லாம் இருக்காங்க. புரியுதா இல்லையா? அந்த மாதிரியான கெட்ட அந்த செயல்பாடுகள் கல்வி கற்று கல்வியை போதிக்கும் போது உங்களிடத்தில் வந்துடக்கூடாது. அதே போல என்ன செய்யணும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இந்த கல்வி கற்றதற்கு பிறகு அவர்களிடத்தில் இந்த கல்வியை தொடர்ந்து அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? அந்த புத்தகங்களை எடுத்து படிக்கிறதையும் தான் கற்ற கல்வியை திரும்பி பார்க்காமல் இருப்பதும், புரியுதா, இது அவர்களுக்கு மறதியை உண்டு பண்ணி கல்வியிலிருந்து அவர்களை தூரமாக்கிடும். இப்ப யாராவது உங்களிடத்தில் கேள்வி கேட்டு வர்றாங்க, இல்மை கேட்டு வரும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சா பதில் கொடுக்கணும். பதில் எப்படி கொடுக்கணும்? ஒன்னு அதுக்கு ஆதாரம் குர்ஆன்ல இருக்கணும், அல்லது ஹதீஸ்ல இருக்கணும், அல்லது சஹாபாக்களுடைய இஜ்மால இருக்கணும். புரியுதா? அப்படி இருந்து நீங்க அதை கற்றிருந்தாதான் நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். அப்படி இல்ல உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா தெரிஞ்சவரிடத்துல கை காட்டிட்டு நீங்க பேசாம இருந்துடணும். என்ன செய்யக்கூடாது? சும்மா குருட்டா வாக்குறேன்னு சொல்றாங்களா, இவர் இஷ்டத்துக்கு கற்பனையில அள்ளி விடக்கூடாது. எது குர்ஆன் ஹதீஸ்ல சஹாபாக்களுடைய கூற்றுல இவர் படிச்சாரோ அதை மட்டும்தான் இவர் சொல்லணுமே தவிர மற்றத சொல்லக்கூடாது.
இவருக்குன்னு ஒரு கருத்து தோணுதுன்னு வச்சுக்கோங்க. இது நல்ல விஷயம், இது இன்றைய காலத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஃபித்னா ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்ப சொல்றாங்கல்ல, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தா என்னங்க, நம்ம அறிவு கொண்டு யோசிச்சு பாருங்க. இந்த தௌஹீத் ஜமாத்துன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, புரியுதா, அவங்களுக்கு ஒரு இமாம் இருக்காங்க. அவங்க இமாம் எப்படின்னு சொன்னா ரசூல்லா விட ரொம்ப தெரிந்தவர். அவங்க இமாம் ரசூலுல்லாவுக்கு கரெக்ஷன் சொல்லி தருவார். அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி, அத்தனை சஹாபாக்களை விட மிஞ்சிய கல்வி ஞானம் அவர்கிட்ட இருக்கு. குர்ஆன் அப்படியே கரெக்டா தெரிஞ்சு, கரெக்டா ஃபாலோ பண்ணி, கரெக்டா மனப்பாடம் பண்ணி, கரெக்டா தெரிஞ்சு சொல்றவர் அவர் தான் உலகத்திலேயே, புரியுதா. முன்னாடி பின்னாடி வந்த யாருமே அவரை மாதிரி அறிஞர் யாருமே கிடையாதுன்னு சொல்லி அந்த ஜமாத்துடைய ஏகோபித்த முடிவு. அப்ப அவங்க என்ன சொல்லி தராங்கன்னா, குர்ஆன்ல இருந்தா என்னங்க, உங்க அறிவால சிந்திச்சு முடிவு பண்ணுங்க, ஹதீஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஏத்துக்க தேவையில்லை, உங்க அறிவை கொண்டு சிந்திச்சு பாருங்க. சஹாபாக்கள் சொல்லிட்டா என்ன ஏத்துக்கணுமா, அவங்களுக்கு என்ன ரொம்ப தெரிஞ்சிருச்சா, அவங்களுக்கு அறிவியல் தெரியுமா, அவங்களுக்கு விஞ்ஞானம் தெரியுமா, அவங்களுக்கு ஜியோகிராபி தெரியுமா, இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நம்ம அறிவு அவங்க அறிவை விட பெருசு அப்படின்னு சொல்லி அறிவை கொண்டாந்து மார்க்கத்துல புகுத்த பாக்குறாங்க. நம்ம என்ன சொல்றோம், இமாம் என்ன சொல்லி தராங்க, மார்க்க நல்ல கவனிங்கமா எழுதி வச்சுக்கோங்க, மார்க்கத்தை புரிவதற்குத்தான் அறிவு. எதுக்குதான் அறிவு, குர்ஆன்ல சொல்லப்பட்டதை, ஹதீஸ்ல சொல்லப்பட்டதை, சஹாபாக்கள் சொன்னதை புரிவதற்குத்தான் அறிவை பயன்படுத்தணுமே தவிர, அதில் சொல்லப்பட்டதை மறுப்பதற்கு, அதில் சொல்லப்பட்டதை மாற்றுவதற்கு, அதில் சொல்லப்படாத விஷயத்தை புதிதாக உள்ளே நுழைப்பதற்கு அறிவை பயன்படுத்தக்கூடாது. வித்தியாசம் புரியுதா, அறிவை எதுக்கு பயன்படுத்தணும், அதில் சொல்லப்பட்டதை புரிவதற்கு அறிவை பயன்படுத்தணும். எதுக்கு பயன்படுத்தக்கூடாது, அதில் சொல்லப்பட்டதை மறுப்பதற்கு, மாற்றுவதற்கு, புதுசா ஒரு விஷயத்தை உள்ளார திணிப்பதற்கு அறிவை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா வழிகேடா போயிடும். கவனிங்க, அப்ப எப்போதுமே தான் சொன்ன கருத்து, அதாவது தான் சொல்ல வர கருத்து, இதற்கு முன்னாடி நம்மை விட மூத்த அறிஞர்கள் பெரியவங்க அவங்க யாராவது அந்த மாதிரி சொல்லி இருக்காங்களா, அந்த மாதிரி பார்த்துதான் நம்ம சொல்லணுமே தவிர, அவங்க சொன்னா என்னங்க இருக்கு, நான் இன்னைக்கு இதுதாங்க கண்டுபிடிச்சேன், இதுதாங்க கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி அனுமானத்துல பேசலாமா, அது திமிருத்தனம், வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுரும். அதே போல இப்ப உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் உங்கள்ட்ட வந்து கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப உடனே எனக்கு இது சம்பந்தமா இல்மு இல்ல, அது சம்பந்தமா தெரிஞ்சவர்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க என்று சொல்லிடணும். எனக்கு தெரியாது என்று சொல்வது அதுவும் கல்வியினுடைய ஒரு பாதி, அது அதுவும் ஒரு கல்வி. தெரியாத விஷயங்களுக்கு எனக்கு தெரியாது என்று சொல்வது அதுவும் கல்வியை சேர்ந்தது. அடுத்து பாருங்க, நீங்க எப்ப மார்க்கத்தை பத்தி பேசினாலும் சரி, இமாம் சொல்றாங்க குர்ஆனை அடிப்படையாக வைத்து பேசுங்கள், ஹதீஸை அடிப்படையாக வைத்து பேசுங்கள், சஹாபாக்களுடைய கூற்றுகளை வைத்து பேசுங்கள், தாபியின்களுடைய கூற்றுகளை வைத்து பேசுங்கள், நம்முடைய முஸ்லிம்களுடைய இமாம்கள் அவர்களுடைய கூற்றுகளை வைத்து மார்க்கத்தை பேசுங்கள், புரியுதா. நம்முடைய சிந்தனை, என்னுடைய கருத்து, என்னுடைய கருத்து என்று மார்க்கத்தை பேசாதீர்கள். அப்ப மக்களுக்கு எப்போதுமே கல்வி கற்றுக்கொண்டவர்கள் குர்ஆன் ஹதீஸை சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு சொல்ல வேண்டும், பிதஅத்துகளை விட்டு தடுக்க வேண்டும், புரியுதா. இந்த தர்க்கம் செய்யறது, விவாதம் செய்யறது, இப்ப இது ஒரு கலாச்சாரமா போச்சு. ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா வாங்க விவாதம் பண்ணுவோம், முடிவு பண்ணட்டும், மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம், நம்ம ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுவோம், மக்கள் முடிவு பண்ணட்டும் எது சரி தப்புன்னு சொல்லிட்டு. என்ன அறிவு பாருங்க, இதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த பண்பு இது கிடையாது. அப்ப இந்த விவாதம் செய்யறது, தர்க்கம் செய்யறது அது கூடாது. அதே போல பாருங்க, உங்களை பற்றி மக்களுக்கு மத்தியில வந்து ஒரு நல்ல பேச்சு பேசுறாங்க, அவர் நல்ல பேசுறாங்க, நல்ல படிச்சு கொடுக்குறாங்க, அந்த மாதிரியான ஒரு பிரபலம் நீங்க அடையிறீங்கன்னு சொன்னா உடனே பெருமை வந்துடலாமா, பெருமை வந்துடக்கூடாது, பணிவு வரணும், பயம் வரணும், யாரெல்லாம் இந்த இல்மை கொண்டு நீ என் மூலமா மக்களுக்கு பலன் தர்ற, என்ன நேரான வழியில வைப்பாயாக, கெட்ட வார்த்தைகள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட கருத்துகள் என்னிடத்தில் வருவதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அதே போல தான் சொல்லக்கூடிய விஷயத்தை பணிந்து பயத்தோட சொல்லணும், புரியுதுங்களா. எவ்வளவு நீங்க பணிவா இருக்கிறீங்களோ அவ்வளவு அல்லாஹு தஆலா உயர்வை கொடுப்பான். அதே போல எந்த மஜ்லிஸில் நீங்க பயான் பண்றீங்களோ அல்லது உங்களுடைய கருத்துக்களை சொல்றீங்களோ அந்த மஜ்லிஸ் அதுக்கு தகுந்த மஜ்லிஸா என்பதை பார்த்து சொல்லணும். சில நேரத்தில் சில பேர் மஜ்லிஸ்ல உட்கார்ந்துருப்பாங்க, வீணுக்குன்னு பிரச்சனை பண்றதுக்காக வேண்டிய சில கேள்வியை கேட்பாங்க. உதாரணத்துக்கு அந்த காலத்தில் நடக்கும், முத்தவள்ளி ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவார், பள்ளிவாசலுடைய முத்தவள்ளி ஏதாவது ஒரு தப்பு செய்யறவர் கரெக்டா இமாம் பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் எதிர்த்து கேட்பார். என்ன கேள்வி கேட்பாரு? அந்த முத்தவள்ளி செய்யற தப்ப சொல்லி இந்த மாதிரி செய்யலாமா இமாம் சாப் அப்படின்னு கேட்பார். எதுக்கு? இமாமுடைய வாயிலிருந்து அது தப்புன்னு வர வச்சு அங்க முத்தவள்ளி உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கு தெரியும், அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் அந்த தப்பை செய்யறாருன்னு சொல்லிட்டு அவரை கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியாக யாராவது கேள்வி கேட்டால் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக அந்த நேரத்தில் அதை தவிர்த்து விட வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இன்ன நபர் தப்பு செய்யறாரு, அந்த தப்பை பகிரங்கப்படுத்துறதுக்காக வேண்டிதான் இவர் கேள்வி கேட்கிறார். உங்களுக்கு தெரியும், நீங்க அழகிய முறையில புறக்கணிச்சுட்டு அந்த தப்பு செய்யறவரை தனியா கூட்டிட்டு போய் கண்ணியமா நீங்க எடுத்து சொல்லுங்க, அவர் திருந்திருவார். தப்பு செய்யறவரை பத்து பேருக்கு முன்னாடி வச்சு நோஸ்கர் பண்றது, அவரை அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, இதனால என்ன ஆகும் சொல்லுங்க? பிரச்சனை முடியுமா? பிரச்சனை கூடுமா? பிரச்சனை கூடும். புரியுதுங்களா இல்லையா? சரி, அடுத்து இன்ஷால்லா ஒரு சில விஷயங்களை நான் சுருக்கமா உங்கள்கிட்ட சொல்றேன். அது என்ன விஷயம்னு சொன்னா, அதாவது கல்வி கற்றதற்கு பிறகு உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள தொடர்பு எப்படி இருக்கணும்? கல்வி கற்றதற்கு பிறகு உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள தொடர்பு, அதுல முக்கியமா என்ன விஷயம் என்று சொன்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா? என்ன செய்யணும்? யா அல்லாஹ், இந்த இல்மை நீதான் எனக்கு கற்றுக் கொடுத்த. அதே போல அல்லாஹ்வை அதிகமா நினைக்கக்கூடியவராக, அல்லாஹ்வை நினைப்பதில் இன்பம் காணக்கூடியவராக இருக்கணும். நீங்க ஆலிம் ஆயிட்டீங்க, பயான் பண்றீங்க, பாடம் நடத்துறீங்க, அது மட்டுமல்ல உங்களுக்குன்னு தனிமையை ஒதுக்கி அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், குர்ஆனை நீங்க ஓதணும், அல்லாஹ்விடத்துல தனிமையில அதிகமா துஆ கேட்கணும், அல்லாஹ்விடத்துல அதிகமா தனிமையில இருந்து பேசணும், அதிகமான நஃபிலான அமல்களை செய்ய வேண்டும். நஃபிலான வணக்க வழிபாட்டில் ஈடுபடவில்லை என்றால் இல்முடைய பரக்கத்து இருக்காது. புரியுதுங்களா? இல்ம் என்பது ஒரு ருசி இல்லாத பழத்தை போல ஆயிடும். எப்படி? ருசி இல்லாத பழம். அதே போல கடல் தண்ணி இருக்குமா? எவ்வளவு இருக்கு, அதை குடிக்க முடியுமா? ஏன்? அந்த தண்ணி உப்பு தண்ணி, மதுரமான தண்ணி இல்லை, இனிப்பான தண்ணி இல்லை. நஃபிலான இபாதத்துகளை அதிகமா செய்யவில்லை என்றால் அந்த கல்வி பலன் இல்லாத கல்வியா போயிடும். அதே போல என்ன பிரச்சனையானாலும் சரி அல்லாஹ்விடத்தில் ஒதுங்கிடணும், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்கணும், அல்லாஹுவின் மீது நம்பிக்கை எழுந்துடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி பிறரிடத்துல கை நீட்டிடக்கூடாது. யா அல்லாஹ், நீ எனக்கு உதவி செய். புரியுதா? அல்லாஹுவின் மீது நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹை தவிர வேற யாரையும் பயப்படக்கூடாது, எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்விடத்தில் தேவையானவராகவே இருக்கணும். மக்கள் தன்னை வெறுத்தாலும் அல்லாஹுவை கொண்டு தன்னுடைய அன்பை நிறைவடைய செய்ய வேண்டும். எனக்கு ஆதரவு யார்? அல்லாஹ் எனக்கு ஆதரவாக இருக்கிறான். அதே போல யாரை இவர் வெறுக்க வேண்டும் என்றால், அல்லாஹுவிடமிருந்து தன்னை யார் மறக்க வைக்கிறார்களோ அவர்களைத்தான் இவர் வெறுக்க வேண்டுமே தவிர, அதுதான் உள்ளத்துக்கு வெறுச்சியே தவிர. புரியுதா? வறுமையோ பிரச்சனையோ அது உள்ளத்துக்கு வெறுச்சியாக ஆகிவிடக்கூடாது. அதே போல குர்ஆனை தொடர்ந்து ஓதணும், ஹதீஸுகளை தொடர்ந்து படிக்கணும். குர்ஆனை ஓதும் போது நோக்கம் வந்து அல்லாஹ்வுடைய சொல்லை நான் புரிந்து கொள்ள ஓதுகிறேன், ஹதீஸை படிக்கும் பொழுது அதனுடைய சட்டங்களை நான் தெரிந்து கொள்ள படிக்கின்றேன், அந்த மாதிரியான எண்ணத்தில் படிக்கணும். பெருமை பேசுவதற்காக வேண்டி அவர் ஹதீஸுகளை படிக்கிறதையோ குர்ஆன் ஓதுறதையோ செய்யக்கூடாது. அதே போல தன்னிடத்தில் என்னென்ன தவறுகள் இருக்கு, புரியுதுங்களா? அந்த தவறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். தான் என்னென்ன தப்பு பண்றோம், தன்னிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கு என்பதை தெரிந்து கொண்டு அதை சீர்திருத்தம் செய்வதிலே அவர் ஈடுபட வேண்டும். அப்ப இந்த மாதிரி ஒரு மார்க்க கல்வியை கற்றுக்கொண்ட ஒருவர், மார்க்க
இல்மை கற்றுக்கொண்ட ஒருவர் கற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாவுக்கும் இடையில் அல்லாவுக்கும் தனக்கும் இடையில உறவுகளை இப்படி அமைத்துக் கொள்ளணும். நன்றி உள்ளவராக இருக்கணும், அல்லாவை அதிகம் திக்ர் செய்பவராக இருக்கணும், குரான் அதிகம் ஓதக்கூடியவராக, ஹதீசுகளை அதிகம் படிக்கக்கூடியவராக. அப்படி குரானை ஓதும் போதும் படிக்கும் பொழுதும் நான் அல்லாவுடைய சட்டத்தை புரிந்து கொள்வதற்காக, ஹதீசுகளுடைய ஞானத்தை அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுவதற்காக ஓதுகிறேன் படிக்கிறேன் என்ற எண்ணத்தில் இருக்கணும். அதே போல அதாவது தன்னுடைய குறைகள், அதாவது படிக்கிறார்ல, தன்னிடத்தில் என்ன தப்பு இருக்கு அதை தெரிந்து கொண்டு அதை திருத்துவதற்காக தன்னுடைய கல்வியை பயன்படுத்தணும். இன்னைக்கு ரொம்ப பேரு இல்மு படிக்கிறாங்க, அவங்க எப்படி படிக்கிறாங்க, எதுக்கு படிக்கிறாங்கன்னா பிறர் மீது ஹுக்மு செய்யறதுக்காக வேண்டி. அவர் வழிகட்டு போயிட்டார், அவர் பிதத்துவாதி, அவர் சரியில்லை, இவர் ஒழுக்கமா இல்லை, இவர் தப்பு பண்றாரு, அவர் தப்பு பண்றாரு, அவர் புறம் பேசுறாரு, இவர் வந்து பொய் பேசுறாரு, இப்படி பிறரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் வச்சிருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி குத்திக்கிட்டே இருப்பாரு. அது எல்லாம் சேர்ந்து அதுக்கு மேல இவர்கிட்ட இருக்கும், புரியுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப பிறர் மீது தீர்ப்பளிப்பதற்காக நம்முடைய இல்மு இல்லை. யார் மீது? நம்மீது முதலில் தீர்ப்பளிக்க வேண்டும். மூமினே, நீ எப்படி இருக்கிறாய்? நீ இவ்வளவு படிச்சிருக்கிறிய, நீ என்ன அமல் செஞ்சிருக்கிற? உன்னுடைய தக்குவா எப்படி இருக்கு? உன்னுடைய இபாதத் எப்படி இருக்கு? அல்லாஹ்வோட உனக்கும் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் உனக்கும் இடையில உண்டான உறவு தொடர்பு எப்படி இருக்கு? அந்த மாதிரி தன்னை சீர்திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுங்களா? கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு இதன்படி அமல் செய்யறதுக்கு நசீப கொடுக்கட்டும், கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த நசீப கொடுக்கட்டும். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில் உங்களை சீர்திருத்திக் கொண்டால், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில் உங்களை சீர்திருத்திக் கொண்டால் உங்களது இல்மை கொண்டு மக்களுக்கு அல்லாஹ் பலன் தருவான். உங்களது இல்மை கொண்டு மக்களுக்கு அல்லாஹ் பலன் தருவான், அதுதான் உண்மையான பலன். ஆனா மக்களுக்கு பலன் தர வேண்டும் என்பதற்காகவே படிச்சுட்டு தான் அமல் செய்யாம அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில உண்டான உறவை சீர்திருத்தவில்லை என்றால் அந்த இல்முல பரக்கத்து இருக்காது. கொஞ்ச நாளைக்கு ஃபேமஸா பேசலாம் வைக்கலாம் அப்படி இப்படின்னு இருக்கலாம், கடைசியில் அவருக்கு அந்த கல்விக்கு சம்பந்தம் இல்லாம முடிவு நல்ல முடிவாக இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப கவலை என்ன இருக்குன்னு படிக்கும் போது சில பேர் கேட்கிறாங்க, நான் அந்த ஆலிமை பார்த்தேன், அவர் சூப்பரா பயன் பண்ணாரு, அந்த மாதிரி பயன் செய்யறதுக்காக வேண்டி நானும் வந்து படித்தேன். பயன் பண்ணா மக்கள் நிறைய மதிக்கிறாங்க, நிறைய அன்பளிப்பு வருது. ஆலிமா ஆலிமான்னு சொல்றாங்க, ஆலிமா ஆலிமன்னு சொல்றாங்க, எங்க போனாலும் மதிப்பு இருக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப இல்மை எதுக்கு கற்றுக்கொள்ளணும்? தன்னை திருத்துவதற்காக. அப்ப நாம் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உண்டான உறவை சரி செய்வதற்காக இந்த இல்மை பயன்படுத்தினால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? என்ன செய்வான்? நம்முடைய இல்மை கொண்டு நல்ல முறையில் பலன் பெறும்படி மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்துக் கொடுப்பான். நமக்கும் ஆகிரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுப்பான். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒழுக்கத்தோட இருக்கணும், நம்முடைய கற்ற கல்வியையும் நம்ம சரியா பேணணும். யார் நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறாங்களோ அவர்களிடத்திலேயே நம்ம அதபா இருக்கணும். யாருக்கு நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கிறோமோ அவங்களிடத்திலே அதபா இருக்கணும். அது போக எல்லா மக்களிடத்திலையும் நம்ம ஒழுக்கமா இருக்கணும். முதல்ல நம்முடைய குறைய பார்த்து நம்ம திருத்திக் கொள்ளணும். அதற்கு பிறகு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அழகிய உபதேசங்களை கொண்டோம். புரியுதுங்களா? நேரம் சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். உங்களுக்கு அல்லாஹுத்தல எங்கேயாவது ஒரு மதரசாலையோ ஒரு மஸ்ஜிதிலேயோ கல்வி போதித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தால் அல்லாஹுக்காக அதை செய்யணும். காசு பணத்துக்காக பெருமை புகழுக்காக செய்யக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் சொன்ன விஷயங்களின்படி முதலாவதாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் எல்லா மூமினான முஸ்லீமான ஆண் பெண்களுக்கும் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.